ராகவன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம். ஜெயந்தி வந்திருப்பதாய் அம்மா சொன்னதும் மனதுக்குள் அவளை பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் வந்ததை வாசுவால் மறைக்க முடியவில்லை. ஜெயந்தியுடனான பால்யத்தின் நட்பில் கட்டிய திரை சிலைகள் இன்னும் தோரணமாய் ஆடிக்கொண்டிருக்கிறது மனசுக்குள். சில உறவுகளில் இருக்கும் இந்த பிசுக்கு எப்போதும் போவதில்லை. நல்ல கழுவி புதிது போல சுண்ணாம்படித்து வைத்திருந்தாலும் யாராவது மெதுவாய் சாய அல்லது கை வைக்க பொளபொளவென தோளுதிர்த்து உள்ளே இருக்கும் பிசுக்கை காட்டி கொடுத்து விடுகிறது. அவளுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. கணவன் அரசு ஆஸ்பத்திரியில் கெமிஸ்டாக வேலை பார்த்ததாக அம்மா சொன்ன ஞாபகம் வந்தது. அவன் ஜெயந்தியின் மீது சந்தேகப்பட்டு தற்கொலை செய்து கொண்டது மிக சமீபத்தில் தான் நிகழ்ந்தது. அநேகமாய் 1 வருடத்திற்குள் பொட்டாசியம் சயனைடு பியரில் கலந்து குடிக்க சுலபமாய் இறந்து போய்விட்டான். ஜெயந்தியின் நடவடிக்கைகளில் மாற்றம் இருந்ததாகவும் அவனை மதிப்பதே இல்லை, மினுக்கிக்கிட்டு அலைறா. அதான் இவ ஆட்டத்தை எல்லாம் பார்க்க முடியாமல் போய் சேர்ந்துட்டான். அதோடு நிற்காமல் ஜெயந்தி தான் அவனை தற்கொலைக்கு தூண்டியிருக்கிறாள் என்றும் புகாராய் சொல்லப்பட்டது. ஜெயந்தியை போலீஸ் அலைக்கழித்து விட்டது. சிறிது நாட்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஜெயராம் நாயுடு தான் எப்படியோ தனக்கு தெரிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் வச்சு பிரச்சனையை சுமூகமாக முடித்தாரு. திருமணமான பின்னான சிநேகிதிகளின் துக்கங்களை வேடிக்கை பார்ப்பதும் கேள்விப்பட்டு 2 துளி கண்ணீர் அல்லது உதடு குவித்து எழுப்பும் சத்தம் மட்டும்தான் மிஞ்சுகிறது. வாசுவின் பெரியம்மாவும் தன்னுடைய பெரிய அத்தையுமான செல்லத்தாயி அம்மாவை பார்த்துக்கத்தான் வந்திருக்கிறாள் ஜெயந்தி. சமீபத்தில் தான் அக்குளிலும் தோல் பகுதிகளிலும் சிறு சிறு கட்டிகள் இருக்க எல்லா பரிசோதனைகளையும் செய்து பார்த்ததில் மார்பக புற்றுநோய் என்று தெரிந்ததில் உடைந்து போனது மனசு. பெரியம்மாவிற்கு இடது மார்பகத்தையும் பின் வலதையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எதுக்கு இந்த கர்மம்னே எனக்கு தெரியலை குமாரி. என்ன வர புள்ளையவா பெத்தேன், இதனால் பிரயோஜனம் எதுவும் உண்டா? காரணமே இல்லாமல் நான் எதுக்கு பெண்ணாக பிறக்கணும் குமாரி? என்னத்துக்குனே தெரியாத அறுத்து போட்டாச்சு வாழ்க்கையவே என்று கண்ணீர் விடும் செல்லத்தாயி பெரியம்மாவின் துக்கங்கள் அம்மாவின் மூலமாகத்தான் வாசுவுக்கு தெரிய வரும். செல்லத்தாயி பெரியம்மாவுக்கு கூடமாட இருந்து வேலை பார்க்கத்தான் ஜெயந்தி வந்திருந்தாள். ஆனால் பெரியம்மாவிடம் பேசுவதே இல்லை போலும் அவள். பெரியம்மாவுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. வாசுவின் அப்பாவும் சொந்த வீடு கட்டி போய்விட்டதால் இருந்த ஒரு சிநேகமும் போனது பெரியம்மாவுக்கு. வீட்டு வேலையெல்லாம் சளைக்காமல் செய்தாலும் ஜெயந்திக்கு பழையபடி கலகலப் பேச்சு இல்லை. அவளின் குழந்தைகளை பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு இங்கு அவளின் அண்ணன் தாமு கொண்டு வந்து விட்டிருக்கான். ஏதோ பேச மாட்டேங்கா, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காடா, இப்பெல்லாம் சுச்சு போட்ட மாதிரி பம்பரமாக வேலை பார்க்குறா. அதில் 1 சணக்கமும் இல்லை. பதவிசா எல்லா வேலையும் பார்க்குறதுல 1 குறையும் இல்லை. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்கா. இட்லியை பூ போல அவிக்கா, அளவாக அரிசி போடுதா, சோறு வடிக்கா, இருக்கிற காய்கறியில் ஏதோ வதக்கலோ பொரியலோ பண்ணி போட்டுடுதா. உனக்கு பிடிக்கிற நெய் கத்திரிக்காய் கூட அதே பக்குவத்தில் வச்சிடுறா. சமைக்கிறதுல, வீடு ஒதுக்குறதுல, பத்து தேய்க்கிறதுலன்னு 1 சோட சொல்ல ஆகாது. ஆனால் பாரு, சாயந்தரத்துக்கு மேலே ஏதோ விளக்கை ஏற்றிக்கிட்டு ஒரே திக்கை பார்த்து உட்காந்துருக்காளாம். யார் கூடையும் நடையில் வந்து பேசுகிறது கிடையாதான். பெரியம்மாவிடம் சுத்தமாக பேசுவதே இல்லையாம்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா எப்படி இருப்பா? பளிச்சுன்னு நம்ம மாடக்குழியில் கார்த்திகைக்கு பிடிக்கிற விளக்கு மாதிரி. எல்லாம் போச்சு, ஒரு சுபையே இல்லையா இப்போது. அவள் புருஷன் போன கொஞ்ச நாளில் எல்லாம் ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சென்று நல்லா சிங்கரிச்சுக்கிட்டு வருவாளாம். என்னென்னு யாராவது கேட்டால் அவர் தான் ரெடியாக இருக்க சொன்னாருன்னு சொல்வாளாம். ஏதோ காற்று கருப்பு புகுந்துருச்சுன்னு நினச்சி அவளை படாத பாடுபடுத்திட்டாக அவங்க வீட்டில். இப்போ தான் 3 மாசமாக தேவலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ற அம்மாவின் கதைகள் ஏதோ விட்டு விட்டு கேட்டது போல இருந்தது வாசுபுக்கு. அவள் பள்ளிக்கு கிளம்பும் போது ரெட்டை சடை போட்டுக்கொண்டு முழு பாவாடை சட்டை தான் போடுவா, அப்பமே பெரிய மனுஷி என்று சடை பின்ன வருபவளை நொக்குவாள் தலையில் வாசுவின் அம்மா. வாசு சாப்பிடும் பொழுதே அவளும் தட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட வருவாள். அத்தை கொஞ்சம் மிளகா சட்னி கொடுங்க அத்தை. என்ன ஜெயந்தி எப்போதும் அவளின் அம்மா அப்பா வீட்டிற்கு போவதே இல்லை. இரண்டு அத்தை வீட்டிலும் தான் வளர்ந்தாள். திருவிழா சமயங்களில் மாத்திரம் எல்லோரும் போலவே வாசுவின் குடும்பத்தோடு எதிர் சேவை அல்லது பூப்பல்லாக்க பார்க்க வருவதோடு சரி, அவளை யாரும் அங்கு எதிர்பார்ப்பதில்லை. வாசுவின் வீட்டோடு தான் எப்போதும் ஒட்டி கொண்டிருப்பாள். ஜெயந்திக்கு வாசு அவளை தவிர முத்தையா ஆசாரியின் மகள்களுடன் பேசினால் கா விட்டு விடுவாள். அதை பழமாய் மாற்ற அவர்களுக்கு கமர்கட்டும் தங்கராசு அண்ணன் கடையில் இருக்கும் பள்ளி மிட்டாயும் வாங்கி தர வேண்டும். அப்பாவிடம் ஜெயந்திக்குன்னு காசு கேட்டா கொடுத்துருவாரு. அப்பாவிற்கு ஜெயந்தி மேல் அவ்வளவு பாசம். எப்போது பார்த்தாலும் மடியில் உட்கார்ந்து, மாமா ஒரு அந்த புறா கதை சொல்லுங்க மாமா என்று மூஞ்ச சுருக்கி கண்ணை இடுக்கி கேட்கும்போது அப்பா எந்த வேலையில் இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு சொன்ன கதையவே சொல்லிக்கிட்டு இருப்பார். அவனுக்கு அம்மாவின் சம்பாஷணைகளை தாண்டி ஜெயந்தியுடனான நாட்கள் சித்திரங்களாய் வந்து கொண்டிருந்தது. வாசுவுக்கும் ஜெயந்திக்கும் வீட்டில் வந்து விழும் பாலமித்ரா அம்பளி மாமா படிக்க போட்டியே நடக்கும். சித்திரக்கதை தொடங்கி வீரப்பிரதாபன் கதைகளையும் தாண்டி குமுதம் விகடன் படிக்கிற காலம் வரை தொடரும் சண்டைகள். அதன் பிறகு படிப்பினோடே நிறைய படிக்க ஆரம்பித்தால் தொடர்கதைகள் நாவல்கள் என்று அவளின் விடுமுறை காலங்களில் புத்தகத்துடன் ஒதுங்கிவிடுவாள். புத்தகப்புழு ஜெயந்தி நிறைய படித்தால் அது பற்றி வாசுவிடம் நிறைய பேசியிருக்கிறாள். சொல்லும் பொழுது கவனமாக கேளு என்று வாசுவை திட்டுவாள். சில சமயம் அவள்தான் இங்கு வந்திருக்கிறாள். பெரியம்மாவின் வீட்டுக்கு பெரியம்மாவையும் பார்க்க வேண்டும் என்று தோன்றியதால் இன்று போகலாம் என்று வாசுவுக்கு தோன்றியது. மாலை அலுவலகம் முடிந்து வந்தபோது வாசுவுடன் தானும் வருவதாக அம்மா சொல்ல கை கால் முகம் கழுவிவிட்டு கொஞ்சம் பழங்களும் மாதவையர் கடையில் மசால் கடலையும் வாங்கி கொண்டு வாசுவும் அம்மாவும் ஆட்டோவில் பெரியம்மா வீட்டிற்கு சென்றார்கள். முன்படியில் ஒரு 3 புள்ளி கோலம் அழிந்தும் அழியாமலும் இருந்தது. முன்வாசல் பல்பு துடைக்காமல் பிசுக்கேறி வெளிச்சத்தை வாசலில் மட்டும் தெளித்திருந்தது. அழைப்பு மணி அடித்த பிறகும் அறவும் இல்லாதது போல் தோன்றியதால் கதவை தட்டவும் யாரோ வருவது கேட்டது. மிதமான நடை சத்தம். பெரியம்மாவாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த வாசு ஜெயந்தி திறக்க அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவளும் முன்வாசல் பல்பு மாதிரி பிசுக்கேறி மங்களாய் சிரித்தாள். வா வாசு என்றவள், அத்தை குமாரி அத்தையும் வாசம் வந்திருக்காங்க என்றவள் முன்தளர்ந்த முந்தானையை இழுத்து சொருகி கொண்டு இரு வந்துடுறேன் என்று உள்ளே பின்கட்டுக்குள் விரைந்தாள். பெரியப்பா முன்னால் இருந்த அறையில் இருந்தார். ஒரு ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தார். வாசுவின் சத்தம் கேட்டு, வாடா வடுவா இப்போ தான் வர தோணுச்சா என்று வாசுவிடம் பேசிவிட்டு உள்ளே புகுந்து கொண்டார். அவர் வாசுவின் அம்மாவிடம் எப்போதும் பேச மாட்டார். பேசுகின்ற சந்தர்ப்பம் வந்தாலும் பசங்களிடம் பேசுவது போல பேசுவார். அது என்ன கணக்கோ என்று நினைத்து கொள்ளுவான் வாசு. பெரியம்மா வரவில்லை. வெளியே வாசுவும் அம்மாவும் பட்டாசாலிலிருந்து உள்ளறைக்கு போய் பெரியம்மாவை அங்கு கட்டிலில் படுத்து கிடந்தால் பெரியம்மா முன்பல் துருத்தி முடிக்கொட்டி பழைய அழகை தொலைத்து வாயை ஒருவாறு இழுத்து சிரித்தாள். வாடா அழுதிருப்பாள் போல தலையணையின் ஓரம் நனைந்திருந்தது. உடல் நலம் விசாரித்து, என்னக்கா அழுத மாதிரி தெரியுது? அழுகிறதுக்கா காரணம் இல்லை, உனக்கு தெரியும்ல குமாரி இந்த மனுஷனோட வீம்பு. சப்பாத்தியும் மீன் குழம்பும் ராத்திரிக்கு வேணும்னு கேட்டார். எனக்கு அடுப்புக்கிட்ட போனாலே தள்ளுது. ஜெயந்தி தான் நல்லா சமைக்கிறாளேன்னு அவள் பண்ணட்டும்னு சொன்னான். நீ தான் பண்ணணும், அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாரு. திரும்ப என்னால் முடியலைங்கன்னு சொல்லுதே. வெலம் எடுத்து போய் கிட்ட வந்து முடிய பிடிச்சி சுகத்தில் நங்குன்னு முட்டுதாரு. ஏற்கனவே பாரு முடியெல்லாம் போயிட்டு, இதில் இவர் வேறு பிடுங்குதாரு. அம்மாவின் கைகளை எடுத்து தடவி பாரு குமாரி, எப்படி வீங்கியிருக்கு. விண்ணு விண்ணுன்னு பிடுங்குது வழி உசுறு. அப்படியே பின்னால் கிணத்துல போய் விழுந்துடலாமான்னு தோணுது. என்னமோ இருக்கேன் இழுத்து பறிச்சுக்கிட்டு. ஜெயந்தி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கா. ஒரு ஆறுதல் வார்த்தை பேசக்கூட நாதி இல்லை குமாரி எனக்கு என்று பெரியம்மாளை வாசு அங்கிருந்து நகர்ந்தான். பின்கட்டில் பாத்திரம் விளக்கி கொண்டிருந்த ஜெயந்திடம், நீ ஏதாவது அத்தைக்கிட்ட ஆறுதலாக பேசக்கூடாதா, இல்லை மாமாக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா என்றபோது வாசுவை தலைசாய்த்து பார்த்தாள். கஷ்டமாக தான் இருக்குது, மனசுக்குள்ள என்னடா மனுஷ ஜென்மம்னு தோணத்தான் செய்து. நீ வந்திருக்கியே போய் கேட்க வேண்டியது தானே உன்னோட பெரிய பாட்டை. உனக்கே தெரியும் அந்த ஆள்கிட்ட பேச முடியாது. நானும் இன்றைக்கி நீயோ பேசிட்டு போயிடலாம், ஆனால் எல்லாத்துக்கும்
அந்த பொம்பளையை போட்டு பாடாப்படுத்துவார். நேற்று ராத்திரி மோர் புளிச்சிடுதுன்னு தலையில் ஊற்றினாரு அத்தை மேலே என்று வாசுவுடன் பழைய மாதிரி பேசினால்.
வேணும்னா பெரியத்தக்கிட்ட சொல்லு, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பொட்டாசியம் சயனைடு இருக்குன்னு.
ராகவன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம்.